I'm thankful that I'm able to make it for this conference.
இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டங்களுக்கு வர கர்த்தர் உதவி செய்தபடினால் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
I feel like an apprentice painter. An apprentice painter, a painter who's apprentice.
Apprentice painter என்கிறதான கட்டுக்கொள்கிற ஒரு இடத்துல இருக்கிறது போல நான் உணர்கிறேன்.
And I live in a different country and I'm trying in my own way to try to draw paintings of God's love.
நான் வேற ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அங்கிருந்தாலும் தேவனுடைய அன்பை பலவிதமான சித்திர வேலைப்பாடுகளிலே நான் செய்து பார்ப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன்.
But I honestly feel like I've gotten a chance to sit once in a while when I come to conferences like this to sit among masters.
அநேக திரளான மக்களோடு கூட எப்பொழுதாவது இது போல கான்ஃபரன்ஸ் வரும்பொழுது உட்காரக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைக்கிறது.
From all the different people who share, people who have are masters at painting stories of God's love.
தேவனுடைய அன்பின் சித்திரத்தை அநேகர் இங்கு எல்லாரும் சேர்ந்து வரைந்து கொண்டிருக்கிறீர்கள்.
And it is true about it, churches here and it's true about churches all over the world.
இங்கு உள்ள சபைகளிலும் சரி உலகம் முழுதுமாய் பரம்பிருக்கக்கூடிய சபைகளிலும் சரி எல்லாம் தேவனுடைய அன்பை தங்களுக்கு ஏற்ற விதத்தில் வரைந்து கொண்டிருக்கிறார்கள்.
It is difficult to find masters in painting God's love.
இது போன்ற திரளான மக்கள் தேவனுடைய அன்பை சித்திரம் தீட்டி வண்ணம் பூசுவதை பார்ப்பது கடினம்.
It's difficult to find master painters.
அங்கே எஜமானனாய் இருந்து சித்திரம் தீட்டக்கூடியதான வண்ணம் தீட்டக்கூடியதான மக்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது.
So we're definitely blessed to have so many.
அநேகர் ஆசீர்வாதத்தை கொண்டவர்களாய் இங்கே இருக்கிறார்கள்.
In one place.
ஒரு இடத்துல அநேகர் ஆசீர்வாதத்தை கொண்டவர்கள் கூட நிறைய இருக்கிறார்கள்.
I want to share a story from Matthew 14 about Peter.
மத்தேயு 14 அதிகாரத்திலே.
And it's a story where Peter was walking on the water with Jesus.
பேதுரு இயேசுவோடு கூட தண்ணீரிலே நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தை உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன்.
And I want to share with you some of the lessons I have learned from this story.
இந்த சம்பவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
I think most of us know the story that the disciples were all on a boat and the water was stormy.
அங்கே சீஷர்கள் எல்லாரும் படகிலே தண்ணீரில் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே புயல் ஏற்படுகிறது.
It says in verse 24 it was battered by the waves.
அங்கே படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது என்று 24 வசனம் மத்தேயு 14 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Starting with verse 25, in the fourth watch of the night, he came to him walking on the sea. That's Jesus.
இரவு 4 ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவரிடத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம்.
And when the disciples saw Jesus walking on the sea, they were frightened, saying it is a ghost, and they cried out for fear.
அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள்.
But immediately Jesus spoke to them saying, take courage, it is I, do not be afraid.
உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார்.
And Peter answered him and said, Lord, if it is you, command me to come to you on the water.
ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து முடித்திலே வர கட்டளையிடும் என்று பேதுரு சொல்கிறார்.
And he said, come. And Peter got out of the boat and walked on the water and came towards Jesus.
அதற்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திலே போக ஜலத்தின் மேல் நடந்தான்.
I don't know if we have stopped to marvel at the faith, the big faith of Peter.
பேதுருனுடைய மகா பெரிய விசுவாசத்தை நாம் என்ன என்று சொல்லுவது?
None of the disciples had this kind of big faith to say I can walk on the water Jesus.
இயேசுவே நானும் கடலிலே நடக்க முடியும் என்றதன இந்த பெரிய விசுவாசம் மற்ற எந்த சீஷர்களுக்கும் இல்லை.
Peter had left his nets to follow Jesus because Jesus said come follow me.
என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொன்னபடினாலே தன்னுடைய வலைகளை எல்லாம் விட்டுவிட்டு இயேசுக்கு பின் சென்றவர்தான் பேதுரு.
Peter had obeyed with by faith.
பேதுரு அங்கே விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் விட்டு வந்தார்.
So now he was here seeing Jesus walking in an impossible situation.
ஒரு கூடாத ஒரு சூழ்நிலையிலே முடியாத ஒரு காரியத்தை இயேசு செய்கிறதை பேதுரு பார்க்கிறார்.
Okay, it's one thing to follow Jesus as he's walking in Nazareth.
நாசரேத் ஊரிலே இயேசுவை பின்பற்றுவது என்பது அது ஒரு காரியம்.
But walking in the water?
ஆனால் தண்ணீரிலே நடப்பது?
Most of the disciples said no, that must be Jesus with Jesus alone. But Peter said no, Lord, if it is you who called me to say follow me, then I can follow you.
சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தபொழுது பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்திலே வரும்படியாய் சொல்லும், நான் இறங்கி வருகிறேன் என்று சொன்னார்.
If it is that same Jesus who said follow me and I drop my nets, it doesn't matter that you're walking on the water, that seems so impossible, I can follow you here too.
அதே இயேசு என்னை அழைத்தார். அப்பொழுது வலையை விட்டு இயேசு பின்பற்ற சென்ற பேதுரு இப்பொழுது தண்ணீரிலே நடப்பதற்கும் விசுவாசம் கொள்கிறார்.
And that's how it could be in our lives too.
இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம்.
We follow Jesus some of the way when Jesus said, if you believe in me and repent and have faith, you can be saved from your sins.
நீ மனம் திரும்பி விசுவாசம் கொண்டு ஞானஸ்நானம் எடுத்தால் உன்னுடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்கப்படுவாய் என்று இயேசு சொல்கிறார்.
But some of the commands of Jesus feel like it's walking on water.
ஆனால் சில சூழ்நிலையில் இயேசுவை தண்ணீரிலே நடந்து பின்பற்றுவது போல ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது.
When we heard yesterday some challenging words of Jesus where we heard that Jesus said, I don't seek any man's approval.
நான் எந்த மனிதனுடைய ஒரு அங்கீகாரத்தையும் நாடவில்லை என்று நாம் நேற்று கேட்டோம்.
That's difficult.
அது கடினமான ஒரு காரியம் தான்.
When Jesus said, I don't have even seek the approval of John the Baptist, the godliest man that ever lived before him, that's difficult.
இயேசுக்கு முன்பாக வாழ்ந்த மிகவும் தேவபக்தி உள்ள ஒரு மனிதனாக யோவானுடைய சாட்சியை கூட அங்கீகாரத்தை கூட நான் நாடவில்லை என்று சொல்வது என்பது கடினமான காரியம் தான்.
So when I have to listen to that command and say, Lord, I don't want to seek the approval of anybody, even if it's a godly person, that's not easy.
ஆண்டவரே, நான் யாருடைய அங்கீகாரத்தையும் நான் நாடமாட்டேன், ஒரு தேவ பக்தியுள்ள தேவ மனிதனுடைய அங்கீகாரத்தையும் நாடமாட்டேன் என்று சொல்வது அவ்வளவு எளிதல்ல.
Forgiveness of sins, that may be easy for me. I can say, yes, Jesus, I'll always believe you that you'll forgive sins.
பாவம் மன்னிப்பை இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொள்ள விசுவாசிப்பது எளிது. ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்தீர், உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்வது எளிது.
I do not receive glory from men. That's what Jesus said.
மனிதனுடைய மகிமை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை என்று இயேசு சொன்னார்.
Lord, that's a difficult statement. Never ever receive glory from men. That's like walking on water.
ஒருபோதும் மனிதனுடைய மகிமையை நாடாதிருப்பது என்பது தண்ணீரிலே நடப்பது போன்ற ஒரு வாழ்க்கை.
And most disciples sit in the boat and are just afraid of those commands of Jesus.
அநேக சீஷர்கள் படகிலே உட்கார்ந்து கொண்டு இயேசுவின் கட்டளையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
But there are one few disciples among the disciples, there are few like Peter who say, Lord, if it is that same you Jesus, I want to follow you there too.
ஆனால் ஒரு சில சீஷர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் விசுவாசம் கொண்டு ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்திலே நடக்கட்டும் என்று சொல்லி துணிச்சலாய் விசுவாசத்தோடு எழுந்து வந்து நடக்கிறார்கள்.
If it is that same Jesus who called me from my sin and forgave my sins, and if you tell me that I must follow you in terms of not receiving glory from men, then I want to do that too.
ஆண்டவரே, பாவத்தை விட்டுவிட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது நான் பின்பற்றி வருகிறேனே, இப்பொழுது மனிதனுடைய அங்கீகாரத்தையும் நாட வேண்டாம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அதிலேயும் நான் உம்மை பின்பற்றி வருகிறேன் என்று சொல்ல வேண்டும்.
Everything that you were able to do on this earth you did by the Holy Spirit, so I want to be able to do that too.
ஆண்டவரே, நீர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவர்களை செய்தீர், ஆண்டவரே நானும் அப்படி செய்ய வேண்டும்.
And we see what happened in verse 29 when and Peter got out of the boat and he walked on water.
நாம் 29வது வசனத்தை பார்க்கிறோம். பேதுரு ஜலத்தில் இறங்கி அவன் தண்ணீரில் நடந்தார்.
And he came towards Jesus.
இயேசுவை அவன் நெருங்கி வருகிறார்.
None of the other disciples, nobody as far as I know in history has been able to walk on water except two men, Jesus and Peter.
இந்த சரித்திரத்திலேயே நாம் பார்ப்பது தண்ணீரில் நடந்த இரண்டு நபர்களை தவிர யாரையும் நான் அறிவதில்லை. ஒன்று இயேசு, இன்னொன்று பேதுரு.
Many disciples raised the dead, did miracles, but only two walked on water.
அநேக சீஷர்கள் அற்புதங்களை செய்தார்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்கள், ஆனால் இரண்டு பேர் தான் தண்ணீரிலே நடந்தார்கள்.
And some areas of our lives, some commands of Jesus are so unbelievable, it's kind of like walking on water.
சில ஆண்டவருடைய கட்டளைகள் அது நாம் கிரகிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது, அது தண்ணீரிலே நடப்பது போன்றதான ஒரு கட்டளையா இருக்கிறது.
It takes big faith to do that.
பெரிய விசுவாசம் நமக்கு தேவை.
But we see Peter had that big faith. He had that big faith that said, Lord, I want to follow you.
ஆனால் பேதுருக்கு அந்த பெரிய விசுவாசம் இருந்தது. அவர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நான் உம்மை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்கிறார்.
And we see that he walked on water.
அவர் தண்ணீரிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
Let's not forget that he was walking on water at first.
ஆகவே முதலாவது இதை நாம் மறந்து விட கூடாது. முதலாவதாக அவர் தண்ணீரிலே நடந்து வருகிறார்.
He was experiencing victory in those areas that were so difficult for other people to imagine having victory.
மற்ற மக்கள் கற்பனையிலே கூட சிந்தித்து பார்க்காத அளவுக்கு வெற்றி பெறுவோம் என்று சிந்தித்து பார்க்காத பகுதிகளிலே பேதுரு வெற்றி பெற்று நடந்தார்.
But we know that's not the end of the story. In verse 30 it says, but seeing the wind he became afraid and beginning to sink he cried out saying, Lord save me.
காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று பேதுரு கூப்பிட்டார். 30வது வசனம்.
That was Peter's big faith being tested.
இங்கே பேதுருடைய பெரிய விசுவாசமானது சோதிக்கப்படுகிறது.
Okay, you started to walk on water.
ஆம், நீ தண்ணீரிலே நடக்க ஆரம்பித்தது நல்லதுதான்.
We heard yesterday about Peter being sifted. That's what is happening here too. His faith was being sifted.
நேற்று நேற்றிலே பேதுருடைய விசுவாசம் புடைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டோம். இங்கேயும் அதே போலதான் பேதுருடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது.
Now we saw in verse 24 that the winds were already strong.
அங்கே 24 வசனத்திலே பாருங்கள், ஏற்கனவே காற்று பலமாக இருக்கிறது, எதிர்காற்றாக இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
The winds were always strong.
எப்பொழுதுமே காற்று பலமாகத்தான் இருக்கிறது.
When Peter got out of the boat, the wind was strong.
பேதுரு படகிலிருந்து கீழே இறங்கின பொழுது காற்று பலமாக அடித்துக் கொண்டிருக்கிறது.
When Peter was walking on the water, the winds were strong.
பேதுரு தண்ணிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுதும் கூட காற்று பலமாக அடிக்கிறது.
Nothing changed about the winds.
அங்கே காற்றுகளிலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை.
But Peter looked at the wind.
ஆனால் பேதுரு இப்பொழுது பலமாய் வீசுகிற காற்றை பார்க்கிறார்.
His eyes were distracted from what he should be looking at.
எதை நோக்கி பார்க்க வேண்டுமோ அதிலிருந்து அவருடைய கண்கள் சற்று விலகுகிறது.
His eyes were distracted from the word of Jesus saying, come towards me, come look at me and come to me.
என்னை பார், என்னை நோக்கி பார், என்னிடத்திலே வா என்று சொல்லக்கூடிய அந்த இயேசுவின் கண்களிலிருந்து இவருடைய கண்கள் விலக ஆரம்பிக்கிறது.
As long as he was looking at Jesus, he was able to walk.
அவர் இயேசுவை பார்த்து கொண்டு இருந்த மாத்திரத்தில் அவர் நடந்து கொண்டே இருக்க முடிந்தது.
As long as our eyes are looking at the light, which is the life of man, we'll have light in us as well.
நாம் அந்த உலக மனிதருக்கு ஒளியாக இருக்கக்கூடிய அந்த ஒளியை பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் நமக்குள்ளே அந்த ஒளி வந்து பிரகாசிக்கும்.
As long as we keep looking at the light, which is the life of man, we can be full of light.
மனுஷருக்கு ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஒளியை பார்த்து கொண்டே இருக்கும் பரியந்தமும் நமக்குள்ளே அந்த ஜீவனாகிய ஒளி பிரகாசித்துக் கொண்டே இருக்கும்.
But then when we look around at the bigness of the winds or all of that, then dark parts come into us.
அதற்கு பிறகு நாம் பலமாய் அடிக்கக்கூடிய காற்றுகள் சோனியெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த இருள் நமக்குள்ளாக வந்து விடுகிறது.
Peter was able to do the impossible.
கூடாத காரியத்தை பேதுருவால் செய்ய முடிந்தது.
He was able to have this life full of light.
இப்பொழுது ஒளி நிறைந்த ஒரு வாழ்க்கையை பேதுரு கொண்டிருக்க முடிந்தது.
Because he was looking at the light.
ஏனென்றால் அவர் ஒளியை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார்.
For Peter it was the waves.
Peter பேதுரு இப்பொழுது அலைகளை பார்க்கிறார்.
For us it's not about walking on water physically, it's about overcoming sin.
நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில் அது தண்ணீரில் மேல் நடப்பதல்ல, பாவத்தை மேற்கொள்கிற வாழ்க்கை.
The sins that seem so impossible to overcome.
மேற்கொள்ள முடியாதபடி தோன்றக்கூடியதான பாவங்கள்.
It could be a pretty girl.
அது ஒரு அழகான ஸ்திரியாய் இருக்கலாம்.
That distracts our eyes from looking at the light, which is the life.
ஒளியை பார்க்காதபடி, அந்த ஜீவனை பார்க்காதபடி நம்முடைய கண்களை விலக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்திரியாக இருக்கலாம்.
It could be somebody else's life that is being blessed while we are not, and that becomes the darkness for us.
அல்லது வேறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அதை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு அது இருளாக மாறுகிறது.
A lack of contentment.
நமக்கு ஒரு அதிருப்தி வருகிறது. மனரம்யம் இல்லை.
So many different areas that can get our eyes distracted from what we were doing so well.
ஆகவே நாம் அவரை மட்டும் நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியும். அதை விட்டு பல சோதனைகள் நம்முடைய கண்களை திருப்புகிறது.
And we read in verse 31, it says, Jesus immediately stretched out his hand, took a hold of him and said to him, Oh, you of little faith, why did you doubt?
ஆகவே இப்பொழுது இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 31 வசனம்.
Peter's big faith had become little faith.
பேதுருடைய பெரிய விசுவாசம் இப்பொழுது சிறிய விசுவாசமாய் மாறிவிட்டது.
It takes big faith to walk on water and he had big faith.
தண்ணீரிலே நடப்பதற்கு பெரிய விசுவாசம் தேவைப்பட்டது, பேதுருக்கு அந்த பெரிய விசுவாசம் இருந்தது.
But that big faith had become little because he had doubted.
ஆனால் சந்தேகப்பட்டபடினாலே பெரிய விசுவாசம் சிறிய விசுவாசமாய் மாறிவிட்டது.
They say when people are having motion sickness, when they're going up and down, the way to solve it is to look at one point and keep looking at that one point.
அங்கே அலைகள் இப்படியும் அப்படியுமாய் எழும்பி கீழே போய் கொண்டிருக்கும் பொழுது, அலசடிப்பட்டுக் கொள்ளும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளை, ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியை பார்த்து கொண்டே இருந்தால் அந்த சிக்கலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் என்று சொல்கிறார்கள்.
One of the exercises I used to have for stretching is to stretch one leg and stand on one leg.
ஒரு உடற்பயிற்சி என்னவென்று சொன்னால், ஒரு காலை மட்டும் நிற்பது, இன்னொரு காலை மடக்கி பிடித்துக் கொள்வது.
If you try to stand with one leg like this and you keep looking around, you'll immediately fall. You'll soon or later fall.
நீங்கள் அப்படி செய்து பாருங்கள். ஒரு காலை தூக்கி கையிலே பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு காலையில நின்று கொண்டு இப்படியும் அப்படியுமா நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் விழுந்து
விடுவீர்கள். But I was told if you want to keep your balance, look at one point and keep your eyes fixed on that one point.
ஆனால் நான் என்ன சொல்லப்பட்டேன் என்று சொன்னால், அந்த ஒரு காலிலே நீங்கள் நிற்க வேண்டுமானால் நீங்கள் ஒரே ஒரு புள்ளியை மட்டும் நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டு நின்று கொண்டே இருந்தால் அப்படியே நிற்கலாம்.
In the same way, If our eyes are fixed on Jesus, we're able to run the race.
அதே விதமாக தான் நம்முடைய கண்கள் இயேசுவின் மேலேயே பதிக்கப்பட்டிருந்தால் நாம் இந்த ஓட்டத்தை ஓட முடியும்.
When we don't fix our eyes on Jesus, darkness comes into us.
நம்முடைய கண்களை இயேசுவின் மீது பதிக்காத பட்சத்திலே இருள் நம்முடைய உள்ளத்திலே வருகிறது.
And this faith which was so big to believe Jesus to forgive our sins and to fill us with the Holy Spirit now becomes little.
இயேசு நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவார், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார் என்ற இருக்கக்கூடிய விசுவாசமானது அது குறைந்து விடுகிறது.
What to do?
என்ன செய்வது?
We see in verse 30, it's very simple.
30 வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மிகவும் எளிதான ஒரு தீர்வு.
He began to sink and he cried out, Lord, save me.
பேதுரு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான்.
It wasn't a long prayer.
அது ஒரு பெரிய நீண்ட ஜெபம் அல்ல.
He didn't have to spend 6 months in the back sitting at the back of the church waiting for him to be saved.
ரட்சிக்கப்படுவதற்காக சபையிலே பின்னால் உள்ள இருக்கையில் உட்கார்ந்து கொண்டு 6 மாதம் காத்து கொண்டே இருக்கவெல்லாம் தேவையில்லை.
God wants to give us the Holy Spirit so that he can birth a daddy cry out of us.
அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவரத்தின் ஆவியை தேவன் நமக்கு பரிசுத்தாவின் மூலமாக தருகிறார். அதன் மூலமாக நாம் அவரை கூப்பிட முடியும்.
That simple cry of daddy is all it's needed to be saved.
நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு எளிய கதறல், அப்பா என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டால் போதும், ரட்சிக்கப்பட்டு விட முடியும்.
And then we see Jesus in verse 31 immediately stretched out his hand and
உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து என்று பார்க்கிறோம்.
Jesus doesn't waste time in saving us the moment we say Lord help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நாம் குறிப்பிட்ட மாத்திரத்திலே இயேசு காலத்தை வீணடிப்பதில்லை, அவர் உடனே நம்மை ரட்சிக்கிறார்.
Now Peter would not have reached out for Jesus's hand if Peter didn't think Jesus's hand could help him.
இயேசுனுடைய கரம் அங்கே உதவி செய்ய நீட்டப்பட்டிருக்கிறது என்று பேதுரு அறியாதிருந்தால் அவர் தன்னுடைய கையை நீட்டி அவருடைய கரத்தை பிடித்திருக்க முடியாது.
If he thought that his attempts to swim were better than Jesus' hand reaching out to him, he would not have been saved.
இயேசுனுடைய கையை பிடிப்பதற்கு பதிலாக நம்முடைய இரண்டு கைகளை நாம் நீச்சலடிப்பதற்கு இப்பொழுது பயன்படுத்துவோம் என்று பேதுரு முயற்சித்திருந்தால் அவர் அமிழ்ந்து போயிருப்பார்.
So when I cry out Lord save me, Jesus reaches out his hand.
அங்கே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடும் பொழுதே அங்கே முன்னே நீங்கள் பார்க்கலாம் இயேசுவின் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது.
And he takes a hold of my hand.
அவர் என்னுடைய கரத்தை பற்றி பிடிக்கிறார்.
I should not fight that hand.
நான் அவரை கரத்தை இறுக பற்றிக்கொள்ள வேண்டும்.
I can fight that hand with my logic saying no, it's impossible that Jesus could be so good to me and can save me.
இயேசு என்னை இந்தளவாய் அவர் அன்பு கூர்ந்து என்னை ரட்சிப்பதற்கு கையை நீட்டுவாரா என்றெல்லாம் நான் இந்த உள்ளத்திலே சந்தேகப்பட்டுக் கொண்டிருந்தால் நான் எப்படி ரட்சிக்கப்பட முடியும்?
I'm so bad, it must take much longer than it can't be that simple that Jesus can just grab my hand and
இயேசு அவ்வளவு எளிதாக கையை நீட்டுவாரா? இல்லை இல்லை, நான் அவ்வளவு மோசமானவன், ஆகவே இன்னும் அதிகமாக நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தால்
immediately
உடனே இயேசு கையை நீட்டினார்.
Jesus comes and saves us when we have that come save me Lord.
ஆண்டவரே வந்து என்னை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் வந்து நம்மை ரட்சிக்கிறார்.
I don't know brothers and sisters, what is it that we've heard in this conference this weekend that seems like walking on water?
இந்த கான்ஃபரன்ஸிலே நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த சத்தியமானது ஒருவேளை தண்ணீரில் மேல் நடப்பது போல உங்களுக்கு இருந்திருக்கலாம்.
We're going to go home and we're going to try to walk on water.
நாம் வீடுகளுக்கு திரும்பி சென்று அங்கே தண்ணீரில் மேல் நடப்பதற்கு முயற்சி செய்யலாம்.
And we'll fix our eyes on Jesus and we'll be able to do it.
நாம் நம்முடைய கண்களை மாத்திரம் இயேசுவின் மேல் பதித்திருந்தால் நம்மால் நடக்க முடியும்.
Maybe it's a lust, maybe it's greed, maybe it's a worrying spirit.
அது ஒருவேளை கவலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆவியாக இருக்கலாம், பொருளாசையா இருக்கலாம், வேற எந்த ஒரு நம்மை விலக செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்கலாம்.
And Jesus starts to give us victory because we're looking at him.
நாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே இயேசு அதன் மேலே வெற்றியை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்.
But then we take our eyes off Jesus and then we start to fall.
ஆனால் அதே நம்முடைய கண்களை இயேசுவின் மேலிருந்து நாம் விலக்கும் பொழுது நாம் விழ ஆரம்பிக்கிறோம்.
Will we believe this story at that time that when we say God save me, Jesus reaches out and takes a hold of my hand?
அந்த நேரத்திலே இந்த சம்பவத்தை நாம் விசுவாசித்து ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை விடுவிக்கிறார்.
And he picks me back up.
அவர் மீண்டும் என்னை தூக்கி எடுக்கிறார்.
And I don't know, it's not said explicitly, and it says in verse 32, and when they got into the boat, the wind stopped.
22 வசனத்திலே பார்க்கிறோம் சீஷர்கள் படவிலே ஏறி அங்கே அக்கறைக்கு போக முடிய அவர்களை துரிதப்படுத்தினார்.
I don't think Jesus picked Peter back up and put him into the boat.
இயேசு பேதுருவை தூக்கி படகிலே வைத்தார்.
Jesus picked Peter up and said, "Now let's walk the rest of the way to the boat."
இயேசு அங்கே அவனை தூக்கி படகிலே வைத்தார் என்று நான் எண்ணுகிறதில்லை. இயேசு அங்கே அவனை தூக்கி மீண்டுமாய் கடலில் நிறுத்தி வா நாம் இருவரும் சேர்ந்து நடந்து அந்த படகுக்கு போவோம் என்று சொல்லியிருந்திருப்பார்.
Jesus could have said, "Let's stop the wind. Peter is sinking. No, let's stop the wind. Let's everybody calm down."
பேதுரு தண்ணீரிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உடனே காற்றையும் கடலையும் பார்த்து, இப்பொழுது பேதுரு நடக்கிறான், ஆகவே காற்றை அடிக்காதே, அலைகளே நீ எழும்பாதே என்று சொல்லி கட்டளையிட்டு இருந்திருக்கலாம்.
No, the wind's continuing to grow.
இல்லை இல்லை, தொடர்ந்து காற்று அடித்துக் கொண்டேதான் இருக்கிறது.
Peter, I'm saving you now. Let's walk to the boat.
பேதுருவே, நான் உன்னை ரட்சித்திருக்கிறேன், வா இப்பொழுது இருவரும் சேர்ந்து தண்ணீரில் நடந்து படகுக்கு போவோம் என்று சொல்லியிருந்திருப்பார்.
Hold my hand if you have to. Let's walk to the boat.
உனக்கு தேவையான கரத்தை பிடித்துக்கொள், நாம் அந்த படகுக்கு செல்லலாம் என்று சொல்லி இருவரும் சேர்ந்து நடந்திருந்திருப்பார்கள்.
And Peter walked on water again.
மீண்டுமாய் பேதுரு தண்ணீரில் நடந்து படகுக்கு செல்கிறார்.
And he kept Jesus close to him. Maybe he held Jesus's hand.
இயேசுவை தனக்கு அருகாமையிலே கொண்டிருக்கிறார். ஒருவேளை இயேசுடைய கரத்தை அவர் பிடித்துக் கொண்டே இப்பொழுது நடக்கிறார்.
We have to draw close to Jesus. When Jesus draws close to us and saves us, then we have to be diligent to stay close to him.
இயேசு நம் அருகிலே வந்து நம்முடைய கரத்தை பிடித்து நம்மை ரட்சிக்கும் பொழுது நாமும் இயேசு அண்டையே தங்கியிருப்பது நல்லது.
That when the winds are still raging, maybe we reach for his hand.
அங்கே தொடர்ந்து காற்று பலமாய் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுடைய கரத்தை பிடித்துக் கொண்டே அந்த தண்ணீரில் நடக்கலாம்.
Maybe it's 3 months, maybe it's 6 months, maybe it's 3 years, then we finally get into the boat.
ஒருவேளை 3 மாதமாகலாம், அல்லது 6 மாதமாகலாம், 3 வருஷமாகலாம், நாம் கடைசியில் அந்த படகிலே வந்து சேர்ந்து விடுவோம்.
Then the wind stops.
அப்பொழுது காற்று அமர்கிறது.
The story is not that Jesus walks on water and the wind stops as I'm walking in the water.
கதை இயேசு தண்ணீரில் நடந்தார், இயேசு தண்ணீர் நடக்கும் பொழுது காற்று அமர்ந்தது என்று கதை இல்லை.
The story is Peter, Jesus wants Peter to walk on the water even though the wind is still going.
காற்று பலமாய் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே பேதுரு கடலில் நடக்கும்படியா இயேசு விரும்பினார்.
And even if he's sinking, Jesus saves him and then he gets up and walks again while the wind is still blowing at him.
பேதுரு அமிழ்ந்து போகையில் ஆண்டவர் கரத்தை நீட்டி அவனை தூக்கி தண்ணீரின் நிறுத்தி காற்று இன்னும் பலமாய் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே, அலைகள் வீசும் பொழுதே இருவரும் சேர்ந்து நடக்கிறார்கள்.
After the time is completed that Jesus wants to teach us what we want to, then the wind stops.
பேதுருவுக்கும் நமக்கும் ஆண்டவர் பாடங்களை கற்று கொடுத்த பிறகு அங்கே காற்று அமைகிறது.
That's not the end of the story.
அதுதான் அது கதையின் முடிவல்ல.
The last verse is what's the most blessed part of the story. And those who were in the boat worshipped him saying, you are certainly God's son.
நாம் அந்த கடை எப்படி முடிகிறது என்று சொன்னால், 33 வசனத்திலே, அப்பொழுது படவிலே உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள்.
I think this is the only time where the disciples worshiped Jesus before he died.
இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாக சீஷர்கள் இயேசுவை பணிந்து கொண்ட ஒரே ஒரு சந்தர்ப்பம் இதுதான்.
Many people I think worship Jesus, but as far as I know, this is the only time that disciples worship Jesus.
அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாழ விழுந்து பணிந்து கொண்டார்கள், ஆனால் சீஷர்கள் இயேசுவை பணிந்து கொண்டது இதுதான் ஒரே முறை.
A few chapters before, Jesus had stilled the storm when he was sleeping. The disciples woke him up. Jesus stilled the storm.
அதற்கு முன்பு உள்ள சம்பவத்திலே மிகுந்த புயல் அடிக்கிறது, இயேசுவோ படகிலே நித்திரையா இருந்தார், சீஷர்கள் அவரை எழுப்பி விட்டார்கள். அப்பொழுது இயேசு காற்றே
அமைதியாயிருந்து When they see a fellow brother of theirs, Jesus, you're up there, you're such a big man. But when they see one of their own disciple, fellow disciples, Peter walking on water.
அங்க இயேசு தண்ணிலே நடந்தால் அது, ஆண்டவரே நீர் மேலே இருந்து வந்தவர், நீர் தேவ குமாரன், அது எங்களுக்கு அவ்வளவு பரவசம் இல்லை. ஆனால் எங்களிலே ஒருவனாய் இருக்கக்கூடிய பேதுரு தண்ணிலே நடக்கும் பொழுது, ஆண்டவரே உண்மையாலுமே நீர் பெரியவர் என்று பணிந்து கொள்கிறார்.
And I'm sure they were sitting on the boat as he was walking water saying, I know he's going to sink.
அவர் படகிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு தண்ணிலே நடந்து வருகிறார். நல்லா தெரியும் பேதுரு முழுகதான் போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
And they saw him sinking and they're like, I told you he was going to sink.
அவர் முழுகி கொண்டிருக்கும் பொழுது அப்பவே சொன்னோம் பாத்தீங்களா, பேதுரு முழுகிறார் என்று சொல்லி இருந்திருப்பார்கள்.
But then they see Jesus picking him back up, saving him, and then he's walking again.
ஆனால் அங்கே இயேசு கரத்தை நீட்டி அவனை அமிழ்ந்து போகக்கூடிய பேதுருவை தூக்குகிறார். ஆனால் மீண்டும் இப்பொழுது பேதுரு தண்ணீரிலே நடந்து வருகிறதை பார்க்கிறார்.
And they think he's going to sink again, but he doesn't. He walks on water until they come into the boat.
இப்பொழுது மீண்டும் முழுகுவார் பாருங்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இயேசுவோடு கூட சேர்ந்து பேதுரு படகு வரை நடந்து கொண்டு வருகிறார்.
That's how it could be in our lives.
இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்க முடியும்.
In spite of failures, even though we look many times like we were sinking.
அநேக முறை நமக்கு எப்படி உணர்வு வருகிறது என்று சொன்னால், கீழே நோக்கி பார்க்கும் பொழுது ஐயோ முழுகி போகிறேனே என்றுதான் உணர்வு வருகிறது.
Even though many disciples can see us falling and falling into the wind.
அநேக சீஷர்கள் நம்மை பார்க்கிறார்கள், நாம் முழுகிறதை பார்க்கிறார்கள், காற்றிலே அமிழ்ந்து போகிறதை பார்க்கிறார்கள்.
They see Jesus picking us up and then we are ending up walking on water.
அப்படி நாம் முழுகி போகும் பொழுது இயேசு நம்மை மீண்டும் தூக்கி எடுத்து நம்மை நடக்க வைக்கிறாரே. அதை சிஷ்யர்கள் பார்க்கிறார்கள்.
But yes, they know we used to be fooling around with girls or we used to be doing all these things in the world.
இந்த உலகத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கை நான் நண்பர்கள் எல்லாம் தெரியும். நான் பெண் பிள்ளைகளோடு கூட பழகி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்ற பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வைத்து வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் தெரியும்.
The disciples knew that.
சீஷர்களுக்கு அது தெரியும்.
But they see this now, this disciple being picked up by Jesus and then overcoming those sins.
ஆனால் அதே அமிழ்ந்து போய் கொண்டிருக்கக்கூடிய சீஷன் இப்பொழுது இயேசுவாலே தூக்கி எடுக்கப்பட்டு இப்பொழுது நடந்து கொண்டு வருகிறதை அந்த சீஷர்கள் பார்க்கிறார்கள்.
And the best part about it is they don't go and worship Peter.
அதனுடைய பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் பேதுருவை பணிந்து கொள்ளவில்லை.
They don't say, wow, what a great Christian, what a great person you are, now we'll worship you.
ஓ பேதுருவே, எவ்வளவு பெரிய சீஷன் நீ, நீ கடலில் நடந்தாயே, உன்னை நாங்கள் பணிந்து கொள்கிறோம் என்று சொல்லி பேதுருவை பணிந்து கொள்ளவில்லை, பேதுருவை மெச்சிக் கொள்ளவில்லை.
All the disciples knew it was not Peter, it was Jesus.
எல்லா சீஷர்களுக்கும் ஒன்று தெரியும், அது பேதுரு அல்ல, அது இயேசு.
They knew what Peter was capable of. They saw him sinking too.
பேதுரு எவ்வளவு திறமையா உள்ளவன் என்பது அவர்களுக்கு தெரியும். பேதுரு முழுகுவதற்கு தான் தகுதி உள்ளவன் என்பது அவர்களுக்கு தெரியும்.
Peter also knew who it was not him, it was Jesus.
பேதுருக்கும் தெரியும், நடந்தது தன்னுடைய திறமை அல்ல, அது இயேசு தான் என்று.
He knew that he would eventually sink if he tried to walk on water.
தானாகவே நடக்க நான் ஆரம்பித்திருந்தால் நான் முழுகி விடுவேன் என்பதை பேதுரு அறிந்திருந்தார்.
And Peter as well, even though he walked on water, he too worshiped Jesus.
பேதுரு தண்ணீரிலே நடந்த ஒரு சிஷ்யனா இருந்தாலும் கூட பேதுருவும் மற்ற சிஷ்யரோடு கூட சேர்ந்து இயேசுவை தாழ பணிந்து கொண்டார்.
Jesus, you are not just a great man, we marvel at you, you are the son of God.
பேதுரு இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரன் என்றல்லாமல் ஆண்டவரே நாங்கள் உம்மை பார்த்து நீ பெரிய தேவன் என்று சொல்லவில்லை, ஆண்டவரே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி.
That is the end of the story of all our victory over sin.
இதுதான் நம்முடைய பாவத்தின் மேல் உள்ள ஜெயம் என்கிற கதையினுடைய முடிவு.
We won't say, well, finally I got victory over sin, no, Jesus, you are the son of God.
நாம் பாவத்தின் மேல் வெற்றி அடைந்த பிறகு நாம் என்ன சொல்ல வேண்டும்? தேவனே, இயேசுவே, நீர் தேவனுடைய மெய்யான குமாரன்.
And that's what other disciples will also get to say.
இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நாம் பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மற்ற சீஷர்களும் ஆண்டவரே நீர் தேவனுடைய குமாரன் என்று பணிந்து கொள்வார்கள்.
They'll also worship Jesus.
அவர்களும் இயேசுவை ஆராதிப்பார்கள், பணிந்து கொள்வார்கள். ஆமீன்.